வரும் பசு போல். பார்வதி ராமன் டேட்டன் நியூஜெர்சியிலிருந்து எழுதியுள்ள சிறுகதை. குடும்பத்தில் இரண்டு பிரசவங்கள் அடுத்தடுத்து. மருமகள் ஆனந்திக்கும் மகள் சூனாவுக்கும் தலைச்சன் பேரு. ஆனந்தி பிறந்தகம் போக ஆசைப்பட்டாள். அவளை அழைத்துக் கொண்டு போக அவள் தகப்பனார் வந்தார். சீமந்தம் வளைகாப்பு எல்லாம் அழகாக செய்து மீனா மாமி தன் மருமகளை பிறந்தகம் அனுப்பினாள். இரண்டு பேர குழந்தைகள் பிறக்கப் போகிறார்கள் என்று மீனா மாமிக்கும் அப்பு மாமாவுக்கும் ஒரே குஷி. சுகுணாவுக்கு உடனடியாக வர முடியவில்லை. அவளுக்கு கணவன் வீட்டில் வசதி குறைச்சல். மாப்பிள்ளை நிறைய சம்பாதித்தாலும் குடும்பத்தில் சமயத்துக்கு உதவ உறவுக்காரர்கள் கிடையாது. தாயார் தள்ளாத கிழவி படுத்த படுக்கை. வேலைக்காரியும் நர்சும் போட்டு அம்மாவை சமாளித்தார்கள். ஆஸ்பத்திரியும் தொலைவில் இருந்தது. டாக்ஸியில் தான் போய் வர வேண்டும். அதனால் சுகுணா பிரசவத்துக்கு பிறந்த வீடு வருவதுதான் வசதி. ரமணி ஆபீஸ் போய்விட்டால் வேலைக்காரியும் நர்சும் தான் பாட்டி அம்மாவை கவனிப்பார்கள். எப்படியோ ரெண்டு மாதத்துக்கு சமாளிக்கலாம் என்று ரமணி சுகுணாவுடன் அப்பு மாமா வீட்டுக்கு வந்து இரண்டு நாள் இருந்துவிட்டு திரும்பினார். அவசரமாக சீமந்த சடங்கை சுருக்காக நடத்தி அவனை வழி அனுப்பினார்கள். ஆஸ்பத்திரி மிகவும் பக்கத்தில் இருந்தது. வீட்டில் சமையலுக்கும் குழந்தை துணிமணியை சுத்தம் செய்ய மீனா மாமி ஆட்களை வைத்தாள். அடுத்து கொஞ்ச நாளில் ஆனந்திக்கு சுகப்பிரசவமாகி ஆண் குழந்தை பிறந்த விஷயத்தை அவள் தகப்பனார் அறிவித்தார். ஆனால் இரண்டு நாட்களுக்குள் இன்னொரு தகவல் எல்லோரையும் அதிர வைத்தது. பிறந்த குழந்தை ஜுரம் கண்டு திடீரென்று இறந்து விட்டது என்று மகன் வாசு பதைப்பதைத்தான். அப்பு மாமா உடனடியாக அவனை மாமனார் வீட்டுக்கு விமானத்தில் போக ஏற்பாடு செய்தார். வீடு களை இழந்தது. வாசு வரும் வரை குழந்தையின் உடலை வைத்திருந்தார்கள். ஆனந்திக்கு துக்கம் தாழவில்லை. வாசு அவளை தேற்றி தன்னையும் தேற்றி கொண்டு வீடு வந்தான். முதல் குழந்தையை இப்படி இழந்தது என்ன அநியாயம்! அப்பா அம்மா வாசுவையும் ஆனந்தியையும் நினைத்து நினைத்து கலங்கினார்கள். ஆனந்திக்கு இதற்கு மேல் பிறந்த வீட்டில் வாசு இல்லாமல் இருக்க முடியவில்லை. சில வாரங்களிலேயே வந்துவிட்டாள். சுகுணா ஆனந்தியை ஆதரவுடன் கவனித்துக் கொண்டாள். பிள்ளை பெற்ற உடம்பு குணமாக வேண்டும் என்று பரிவாக இருந்தார்கள். இரண்டு இளம் பெண்களும் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒரு நாள் சுகுணாவை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார்கள். கொஞ்சம் கஷ்டமான பிரசவமாக இருந்தது. ஆபரேஷன் வேண்டி வரவில்லை. அதிக நேரம் எடுத்தது. இரண்டு டாக்டர்கள் மாறி மாறி கவனித்துக் கொண்டார்கள். வீடு பக்கத்தில் இருந்ததால் உறவு மனிதர்கள் அடிக்கடி வந்து சுகுணாவை பார்த்துவிட்டு போனார்கள். சுகுணா நன்றாக சோர்ந்து போய்விட்டாள். மீனா மாமி எல்லா தெய்வங்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்தாள். பெரிய கவலைக்கு பின் இயற்கையாக சுகுணாவும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். ஆனால் கவலை தீரவில்லை. ரத்தப்போக்கு அதிகமாகி அதை கட்டுப்படுத்த முடியாமல் சில மணி நேரத்தில் தான் பெற்ற சிசுவை கையில் ஏந்தியபடியே சுகுணா உயிர் நீத்தாள். இவ்வளவு பெரிய இடியை யார் எதிர்பார்த்தார்கள்? சமாளித்துக் கொண்டு ரமணிக்கு தெரியப்படுத்தினார்கள். ரமணியும் பதறி போய் வந்து சேர்ந்தான். ரமணி ஆஸ்பத்திரியில் தன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு ஏதேதோ சொல்லி அழுதான். மற்றவர்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும் என்று நர்சுகள் குழந்தையை உள்ளே கொண்டு போய்விட்டார்கள். சுகுணாவின் கடைசி சடங்குகளை செய்து முடித்து ரமணி தன் தாயாரை சமாதானப்படுத்த தேம்பிவிட்டான். வீட்டில் வசதி இல்லாததால் குழந்தையை வளர்க்க மாமனார் மாமியாரின் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டான். இது ஒரு வேதனையான பிரிவு. கண்ணீர் சுரந்தது. குழந்தையை கவனிப்பது மிகவும் பொறுப்பான வேலை. மீனா மாமிக்கு பொழுது சரியாக இருந்தது. ஆனந்தியை இதில் சேர்த்துக் கொள்ள மாமி சற்று தயங்கினாள். தன் குழந்தையை இழந்த அவள் மனம் எப்படி தவிக்கிறதோ அவளுக்கும் பச்சை உடம்பு தேர வேண்டும். மனதை துன்புறுத்தக்கூடாது. குழந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டான். புதுக்கைகள் அவனை தாங்கின. பால் புட்டி குடிக்க கடினமாக இருந்தது. பாட்டிலில் பசுவின் பால் சரியாக இறங்கவில்லை. தடுமாறினால் பால் வெளியில் விழுந்து வழிந்து போய் வயிறு நிறையவில்லை. பாலாடியில் புகட்டினால் விழுங்க தெரியாமல் இருமினான். வயிறு நிறையாமல் ஒரு நாள் முனகலும் சிறு குரலில் அழுகையுமாக துடித்துக் கொண்டிருந்தான். மாமிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. குழந்தையை மடியில் தாங்கியபடி மாமி கண்ணீர் விட்டாள். எப்படியா உன்னை வளர்க்கப் போறேன் என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள். அப்பு மாமாவும் வாசுவும் வேலையிலிருந்து வீடு வந்தார்கள். ஆனந்தி அவர்களுக்கு காஃபி டிஃபன் கொடுத்தாள். மாமியாரின் அவஸ்தையை பார்த்தாள். ஆனந்தி மெதுவாய் மீனா மாமியிடம் வந்தாள். அம்மா, குழந்தை பசியில் துடிப்பதை பார்த்து என் மனம் குழைகிறது. மார்பில் பால் நிறைகிறது. ரவிக்கையெல்லாம் நலிந்து விட்டது. நான் அவனுக்கு பால் ஊட்டலாமா அம்மா? ஆனந்தி பயத்துடனும் தயக்கத்துடனும் கூச்சத்துடனும் கேட்டாள். மாமி ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள். நீ கருணை தெய்வம் என் பெண்ணே, ஆனால் மனது பயப்படுதே என்றாள் மாமி. மாப்பிள்ளைக்கு தெரிந்தால் கோபித்துக் கொள்வாள். அவர் அம்மா என்ன சொல்வாரோ? இன்றைக்கு ஒரு தடவை தயங்கினாள் ஆனந்தி. இவர்கள் பேச்சை கேட்ட வாசு அங்கே வந்தான். ட்ரை பண்ணட்டுமா என்றான். மீனா மாமிக்கு முழு சம்மதம் இல்லை. குழந்தை படும் துயரம் பார்க்க சகிக்காமல் ஆனந்தியை கீழே உட்கார வைத்து சிசுவை அவள் மடியில் படுக்க வைத்தாள். அந்த பிஞ்சு குழந்தை முகத்தை திருப்பி பாலை தேடி அவள் மார்பில் புதைத்துக் கொண்டது. ஆனந்தியின் உடல் சூட்டில் முயங்கி மிருதுவான அவள் கைகளால் அணைக்கப்பட்ட தாய்ப்பாலை பருகியபடியே குழந்தை சில நிமிடங்களில் வயிறு நிறைந்து தூங்கிவிட்டான். அவன் முகமெல்லாம் பால் கழுத்து வழியால் வழிந்தது. வாசு பழித்த கண்களுடன் பாப்பாவின் தலையை வாஞ்சியுடன் வருந்தினான். வாசு ஏன் கண்ணீர் விட்டான்? தான் இழந்த தன் குழந்தையை நினைத்தா? இந்த தாயில்லா சிசு பாலுக்கு தவித்ததாலா? இறந்த தன் தங்கையை நினைத்தா? தன் முன் கருணை கடலாக பால் ஊட்டும் ஆனந்தியின் மனப்பான்மையை வியந்தா? தூங்க துவங்கிய குழந்தையின் முகம் உடம்பு எல்லாம் துடைத்து துணிமாற்றி தொட்டிலில் படுக்க வைத்தாள் பாட்டி மீனா. ஆனந்தி தன் உடையை மாற்றி சரி செய்து கொண்டாள். மூவர் முகத்திலும் திருப்தியான பெருமிதமான புன்னகை. கண்கள் நீர் சொரிந்தது. பாட்டாயா, இவ்வளவுதான் வேண்டியிருந்தது இந்த சின்ன பயலுக்கு என்று சிரித்தான் வாசு. அது சரிதாண்டாப்பா, இது ரமணிக்கு தெரிந்தால் கோபிப்பானே. அவனம்மா என்ன சொல்ல போகிறாளோ? நாலு பேர் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று மீனா மாமி அங்கலாய்த்தார். அப்போது அப்பு மாமா அங்கே வந்தார். மாப்பிள்ளைக்கு நான் சரியா பதில் சொல்லிக்கிறேன். குழந்தையையும் வயசான அம்மாவையும் அவன் எப்படி சமாளிப்பான்? தவிர அவன் குழந்தையை நம்ம பொறுப்பில் விட்டாச்சு. ஒவ்வொருத்தர் வெட் நர்ஸ் போட்டு குழந்தை வளர்க்கிறார்கள். நாம் ஆனந்தியை அப்படி நிர்பந்தம் பண்ணி பால் ஊட்ட சொல்லலையே. அவளாத்தானே முன்வந்து குழந்தைக்கு காருண்ய பால் கொடுத்தாள். அவளும் நம்ம பெண் தானே. நம்ம குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே ஒருத்திக்கு பிறந்து இன்னொருத்தி கிட்ட பால் கொடுத்து வளரலையா என்று சொல்லிவிட்டு கதவு வரை போனவர் திரும்பி நின்று, பயத்தினால் அழுத சம்பந்தருக்கு தேவியே இறங்கி வந்து ஞானப்பால் ஊட்டினது போல என்றபடி ஆனந்தியை நன்றி நிறைந்த புன்னகையுடன் பார்த்தார். குழந்தைக்கு நல்ல பெயரப்பா, குட்டி பயல் சம்பந்தன் என்று சொல்லி வாசு சிரித்தான். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.